வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. வாரந்தோறும் புதன்கிழமை நூலின்றி அமையாது உலகு என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியின் தமிழாய்வுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கீதா அவர்கள் இப்படிக்கு அன்புடன் மனசு என்ற புத்தகத்துடைய மதிப்புரையை நமக்கு எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் காம்கேர் கே புவனேஸ்வரி அவர்கள் எழுதிய இப்படிக்கு அன்புடன் மனசு என்ற புத்தகத்தை பார்ப்போம். இந்த புத்தகத்தை நவம்பர் 2016 சென்னை பாவை பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெளியிட்டுள்ளார்கள். பக்கங்கள் 140, விலை 100 ரூபாய். இந்நூலின் ஆசிரியர் காம்கேர் கே புவனேஸ்வரி அவர்கள் ஐடி நிறுவன சிஇஓ, தொழில்நுட்ப வல்லுநர், கிரியேட்டிவ் டைரக்டர், ஆவணப்பட இயக்குனர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர், எழுத்தாளர், பதிப்பாளர், பத்திரிகையாளர், மேடை பேச்சாளர் என பன்முகம் கொண்ட இவர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எம்பிஏ பட்டங்கள் பெற்றவர். இவர் கடந்த 30 ஆண்டுகளாக இயங்கி வரும் காம்கேர் சாஃப்ட்வேர் என்ற சாஃப்ட்வேர் தயாரிப்பு நிறுவனத்தின் ஃபவுண்டர், சிஇஓ மற்றும் எம்டி. தொழில்நுட்பத்தில் இரட்டை பட்டம் பெற்று சுயமாக சாஃப்ட்வேர் நிறுவனம் தொடங்கியதால் நம் நாட்டில் மென்பொருள் நிறுவனம் தொடங்கிய முதல் பெண் தொழில்நுட்ப வல்லுநர் என்ற சிறப்பையும் அங்கீகாரத்தையும் பெற்றவர். கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் தொழில்நுட்பம் சார்ந்த சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இன்டர்நெட், மொபைல் ஆப்ஸ் சம்பந்தமான 100க்கும் மேற்பட்ட நூல்களையும் வாழ்வியலுக்காக 25க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியவர். கம்ப்யூட்டர் தவிர குழந்தைகள், பக்தி, இலக்கியம், ஆன்மீகம், மனிதவள மேம்பாடு பற்றி பல முன்னணி பத்திரிகைகளில் எழுதி வருகிறார். மேலும் சுய முன்னேற்ற புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டு வருகிறார். 12 வயதிலிருந்தே எழுத தொடங்கியவர். தன் பெற்றோரின் பெயரில் ஸ்ரீ பத்மகிருஷ் என்ற அறக்கட்டளையை நடத்தி வருகிறார். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக உதவி வரும் இந்த அமைப்பின் வாயிலாக சூழலுக்கு ஏற்ப பல்வேறு தரப்பு மக்களுக்கும் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தரப்பினரில் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து ஸ்ரீ பத்மகிருஷ் என்ற விருதுகளை அளித்து கௌரவிக்கின்றார். இத்தகைய சிறப்புகளை பெற்ற நூலாசிரியர் அவர்கள் எழுதிய இந்நூலுக்கு மகுடம் சூட்டியது போல் சிறப்பானதொரு அனுதையை ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் எழுதியுள்ளார். இந்நூலின் நூலாசிரியர் அவர்கள் பகுத்தறிவின் பயன் என்ன, மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு, பெண்களின் பலமும் பலவீனமும், வேலையை சுலபமாக்கும் மந்திரம், உடலும் மனமும், தன்னம்பிக்கை, நில் எதிர்த்து நில் வெற்றிக்குள், மனதை ஒருமுகப்படுத்துவோம், இருளும் வெளிச்சமும் என்று 20க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் தன்னுடைய அனுபவங்களையும் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளையும் மிக அழகாக ஒருங்கிணைத்து கட்டுரைகளாக தொகுத்து அளித்துள்ளார். பகுத்தறிவின் பயன் என்ன என்னும் தலைப்பில் அரிது அரிது வானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் கூறியுள்ளார். மற்ற உயிரினங்களிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்ட பகுத்தறிவும் பண்பாகிய 6வது அறிவை பெற்ற மனிதன் இவ்வுலகில் உள்ள எல்லா உயிரினங்களை விடவும் மிக உயரிய நிலையில் இருக்கின்றான். உடல், நாவு, மூக்கு, கண், செவி என்கின்ற 5 புலன்களோடு சேர்த்து சிந்திக்கவும் மனம் என்ற அற்புதமான புலமையும் பெற்றிருக்கின்றான். எது நல்லது எது கெட்டது என ஆராய்ந்து நல்லதை தேர்ந்தெடுத்து தீயவற்றை ஒதுக்கி நமது சுய அறிவாகிய பகுத்தறிவும் குணத்தினால் வாழ்க்கையில் செம்மையாக்கி கொண்டு தானும் வளம் பெற்று தம்மை சுற்றியுள்ள சமுதாயத்தையும் வளம் பெற செய்து வாழ்வதே மனிதர்களின் தலையாய கடமையாகும். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பதை போல நாம் வாழும் அப்போதும் வாழ்ந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக அமைத்து கொள்ள இன்று ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. வாழும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒவ்வொரு பண்டிகை தினத்தையும் இல்லாதவர்களோடும் ஏழைகளோடும் ஆதரவற்றவர்களோடும் இணைத்து கொண்டாடுவதன் மூலம் நம் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். சிந்திப்போம், செயல்படுவோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற தலைப்பில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதிலும் ஒரு நாகரிகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பில் கிடைத்தவுடன் சில நிமிடங்கள் பேச இயலுமா என்று கேட்டு பேச ஆரம்பித்தால் அவர் பேசக்கூடிய நிலையில் இருக்கிறாரா இல்லையா என்பது தெளிவாக தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேசி முடித்துக் கொள்ளலாம். இதன் மூலம் தொடர்ச்சியாக நிறைய தொலைபேசி அழைப்பு வருபவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாமல் இருக்கும். நூலாசிரியர் தமது 12வது வயதில் எழுதிய செய்யும் தொழிலே தெய்வம் என்ற கதை கோகுலம் என்ற சிறுவர் பத்திரிகையில் பிருந்தாவன கதையரங்கம் என்ற பகுதியில் பிரசுரமானது. அக்கதை சிறுவர்களுக்கான கதையாக இருந்தாலும் நாம் அனைவரும் உணர வேண்டிய உன்னத கருத்து புரிந்த கதை இது. இக்கதையில் மருத்துவமனையில் பணியாற்றும் நர்ஸ் வேலை பார்க்கும் பெண் மற்றும் மகன் இவர்களை பற்றியது. அம்மா வீட்டிற்கு லேட்டாக வருவதால் அவன் தன் அம்மாவிடம், நர்ஸ் வேலைக்கு போவது எனக்கு பிடிக்கவில்லை, அப்பாவும் இல்லை என்று வருத்தப்பட்டான். அடுத்த நாள் தனது மகனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். மருத்துவமனையில் அம்மா நோயாளிகளை கவனிக்கும் விதத்தை அச்சிறுவன் கவனித்து கொண்டிருக்கிறான். பணியாற்றும் விதத்தையும் அப்பணிக்கு இலவசமாக கிடைக்கும் வெகுமதிகளாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பார்த்தான். பின் அந்த பையன் தன் அம்மாவின் நிலையை புரிந்து கொள்வதாக கதை அமைந்துள்ளது. செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை புரிந்து கொண்டான். பெண்களின் பலவீனமும் பலமும். பெண்கள் எதற்கெடுத்தாலும் வளர தொடங்கிவிடுகிறார்கள். இதுவரை அப்படித்தான் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. வீர உணர்வை போதிக்க வேண்டும். இந்த காலத்தில் தற்காப்பு முறைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பெண்கள் வீரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் சுவாமி விவேகானந்தர். தேவை ஏற்பட்டால் ஒவ்வொரு பெண்ணும் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அதற்கு அடிப்படையாக நல்ல கல்வி கொடுக்கப்பட வேண்டும். நல்ல கல்வி நல்ல அறிவை வளர்க்கும். அந்த அறிவை கொண்டு தானும் வளர்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைப்பார்கள். எந்த சூழலிலும் பெண் பலவீனமானவள், பாவம் பரிதாபம், தவறை செய்தாலும் பெண் என்பதால் விட்டுவிடலாம் என்று கொடுக்கப்படும் சலுகைகளும் பரிதாபங்களும் பெண்களின் பலத்தை பலவீனமாக்கும் என்ற கருத்து சிறுவதையிலிருந்தே என் மனதில் வேரூன்றி போனதால் அந்த கருத்தில் இன்றளவும் நான் உறுதியாக இருக்கின்றேன் என்று நூலாசிரியர் தன் கருத்தையும் பதிவு செய்துள்ளார். வேலையை சுலபமாக்கும் மந்திரம் எனும் தலைப்பில் அந்த காலத்தில் கதை ஒன்றை சொல்லுவார்கள். அக்கதையில் மந்திரவாதியின் உயிர் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி உயிர் கண்டறிவது போல்தான் வேலை கிடைப்பதும் இருந்து வந்தது. வேலை தேடலிலும் இது போன்றதொரு நெடும் பயணம் இருந்து வந்ததை அக்காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் நன்கு அறிவார்கள். இப்படி ஒரு வேலை கிடைத்து விட்டால் ஓய்வு பெறும் வரை அந்நிறுவனத்திலேயே வேலை செய்வார்கள். அதுவும் அரசு வேலை கிடைத்தால் வீட்டிலும் சமூகத்திலும் இரட்டிப்பும் மரியாதை. நூலாசிரியரும் தன் அனுபவத்தை எங்கு குறிப்பிடுகின்றார். கம்ப்யூட்டர் சயின்ஸில் முதுகலை பட்டம் பெற்று 1992 ஆண்டில் சொந்தமாக நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். தனது லட்சியங்களுக்கு ஊறு விளைவிக்கும் அடுத்தவர்களின் கருத்துக்களை காதுகளில் வாங்காமல் தனது செயலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கதையை கூறுகிறார் ஆசிரியர். 5 பள்ளிகள் இமயமலை உச்சியை அடைய பெரும் முயற்சி செய்தனர். ஒவ்வொரு பள்ளியாக உச்சியை அடைவதற்குள் வெயிலிலும் மழையிலும் துன்பம் தாங்காமல் பின்வாங்கியது. 5வது பள்ளி யாருடைய அச்சுறுத்தல்களையும் காதில் வாங்காமல் எதையும் பொருட்படுத்தாது இமயமலை உச்சியை அடைந்தது. எப்படி இவன் முன்னேறினான் என்று மற்ற பள்ளிகளுக்கு ஆச்சரியம். அதில் ஒரு பள்ளி அவனுக்கு காது கேட்காது என்று சொன்னது. அதுதான் வெற்றியின் ரகசியம் என வெற்றிக்கான சூத்திரமும் இதுதான் என்று நூலாசிரியரும் கூறுகிறார். வெற்றி பெற நினைப்பவர்கள் தனது லட்சியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக அனுபவம் இல்லாத பிறகு கருத்துக்களை காதால் கேட்டு மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தான் விரும்புகிற வேலையாக இருந்தால் எந்த முட்டாலும் அதை செய்து முடிப்பான். எந்த வேலையாக இருந்தாலும் அதனை தன் விருப்பத்திற்கேற்பவாறு மாற்றுபவனே அறிவாளி. எந்த வேலையும் அற்பமானது அல்ல. உடலுக்கும் மனதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. உடல் தூங்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் சதா வேலை செய்து கொண்டே இருக்கிறது. உடலுடன் மனமும் சேர்ந்து வேலை செய்கிறது. உறக்கத்திலும் மனம் தன்னிச்சையாக ஏதோ சிந்திக்கிறது. அவை கனவுகளாக வெளிப்படுகின்றன. இப்படி ஓய்வே இல்லாமல் இயங்குகின்ற மனதோடு தொடர்புடைய உடலையும் சரிசமமாக பாவிக்க வேண்டும். உடலுக்கு பயிற்சி கொடுப்பது என்றால் உடற்பயிற்சியை சொல்லலாம். மனதை ஒருமுகப்படுத்துகின்ற தியானம் செய்தல், கோயில்களுக்கு சென்று கடவுளை தரிசித்து இறை சிந்தனையை வளர்த்து கொள்ளுதல் போன்றவற்றை மனதுக்கு கொடுக்கின்ற பயிற்சியாக கொள்ளலாம். அக்கால குழந்தைகள் ஓடி விளையாடுதல், ஸ்கிப்பிங், மூச்சு விளையாட்டு, நொண்டி பிடித்து விளையாடுதல் என்று தினமும் விளையாட்டுக்கென்று அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை ஒதுக்கினார்கள். ஆனால் இன்றைய குழந்தைகள் பள்ளி விட்டால் வீடு, மறுபடி டியூசன், ஹோம்ஒர்க் என்று வெறும் மதிப்பெண் பெறும் இயந்திரங்களாக வளர்க்கப்படுகிறார்கள். பெரியவர்களுக்கும் வயதுக்கேற்ற உடல் உழைப்பு இருக்கும். விடியற்காலையில் எழுந்து கூழ் அல்லது கஞ்சி குடித்துவிட்டு மோர் விட்டு பிசைந்த முந்தைய நாள் பழைய சாதத்தை மதியத்துக்காக எடுத்துக்கொண்டு வயல்வெளிக்கு செல்வார்கள். கடும் வெயிலில் வியர்க்க வியர்க்க வேலை செய்வார்கள். இற்றுவதற்கு முன் வீடு திரும்புவார்கள். நன்றாக குளித்து விட்டு சுட சுட சமைத்து சாப்பிடுவார்கள். காலை முழுவதும் உழைத்த களைப்பு நல்ல உறக்கத்தை கொடுக்கும். உழைப்பிலேயே நேரம் போவதால் வீண் பேச்சு, வெட்டி பேச்சு இவற்றுக்கு இடம் இருக்காது. அவர்களுக்குள் மனிதாபிமானம், மனிதநேயம் போன்றவை வற்றாமல் இருந்து வந்தது. இயற்கை இலவசமாக கொடுத்த விஷயங்களை இன்று நாம் காசு கொடுத்து நேரத்தையும் செலவழித்து புதுமையாக்கிக் கொள்கின்றோம். தற்பொழுது உடல் உழைப்பு குறைந்து நிம்மதியற்ற பரபரப்பான மனநிலையிலேயே வாழ வேண்டிய கட்டாய சூழலில் எல்லோரும் இருந்து வருவதால் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் அனைவருக்குமே அத்தியாவசியமாகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நன்னூல் வாசகத்திற்கேற்ப நித்தம் தன்னுள் சேர்கின்ற கசடுகளை தூர எறிந்து உணர்வுகளை புதுப்பித்து கொள்ளவும் நாம் நமக்காக காலையோ மாலையோ நமக்கே நமக்காக அரை மணி நேரம் ஒதுக்க வேண்டும். தன்னம்பிக்கை. நாம் ஓர் லட்சியத்தை வைத்து கொண்டு அதனை நோக்கி நகரும் பொழுது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அயராமல் போராடி முன்னேறினால் தோல்வியே உண்டாகாது என்பதுதான் சுவாமி விவேகானந்தரின் கூற்று. அது எத்தனை உண்மை என்பதை இந்நூல் ஆசிரியர் தமது வாழ்க்கை அனுபவங்களை தமது நூலில் பதிவிட்டுள்ளார். ஆசிரியர் அவர்கள் பெரிய எழுத்தாளராக படைப்பாளராக ஆக வேண்டும் என்பதுதான் தனது சிறுவயது லட்சியம். தினமும் எழுதுவதற்காக விடியற்காலை 3 மணிக்கு எழுந்து 5 மணி வரை எழுதுவேன். 5 மணி முதல் 6 மணி வரை தூக்கம், பிறகு படிப்பு. இப்படி வெறித்தனமாக நான் கொண்ட லட்சியத்துக்காக உத்தூக்கத்தை துறந்தேன். பள்ளிப்பாட புத்தகங்களை படிக்கும் பொழுது ஐசக் நியூட்டன், சர் சி வி ராமன், கணித மேதை ராமானுஜர் போன்றவர்களின் கண்டுபிடிப்புகளும் ஆப்ரஹாம் லிங்கன், இந்திரா காந்தி போன்றவர்களின் சாதனைகளும் எனக்குள் இருந்த லட்சியத்துக்கு எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல அமைந்தன. அவர்களின் புகைப்படங்களையும் சாதனைகளையும் கண்டுபிடிப்புகளையும் படிக்கின்ற பொழுது நானும் இவர்களைப் போல வர வேண்டும் என்கின்ற உத்வேகம் என்னுள் யாகத்தீயாய் இருந்து கொண்டே இருந்தது. லட்சியம், அதை அடைய எடுத்துக்கொண்ட கடுமையான முயற்சி, உழைப்பு ஆகியவற்றால் 12 வயதில் முதல் கதையை சிறுவர்களுக்காக பத்திரிகையில் எழுதி வெளியானது. அதுவே நூலாசிரியருக்கான தூண்டுகோலாகவும் அமைந்தது. அதன் பிறகு எழுத ஆரம்பித்துள்ளார். அந்த காலத்தில் பிரசுரம் செய்ய இயலாததை திரும்ப பெற நம் முகவரி எழுதிய கவரை வைத்து அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்புகின்ற படைப்புகளில் 10 அனுப்பினால் 9 தபாலில் திரும்பி வரும். பல சமயங்களில் எல்லாமே திரும்பி வரும். அவர் எதற்கும் அசராமல் எழுதி செல்லும் விதியின் கை, எழுதி எழுதி மேற்செல்லும், தொழுது கெஞ்சி நின்றாலும், சூழ்ச்சி பலவும் செய்தாலும் வலுவி பின்னால் நீங்கி ஒரு வார்த்தையேனும் மாறிவிடுமா, அழுத கண்ணீர் ஆறெல்லாம் அதிலோர் எழுத்தை அழுத்திடுமா எனும் கவிமணி தேசிய விநாயகத்தின் பாடல் வரிகளில் விதியின் கை யாருடைய அழுகைக்கும் வேண்டுதலுக்கும் செவிசாய்க்காமல் எழுதி கொண்டே செல்வதைப் போல சதா சர்வகாலமும் எழுதி கொண்டே இருந்தேன். நான் எம்எஸ்சி படி முடிப்பதற்குள் கலைமகள், அமுதசுரபி, கல்கி, மங்கையர் மலர், சாவி, வாரமலர் போன்ற முன்னணி பத்திரிகைகளில் பல படைப்புகள் வெளிவந்ததோடு விருதுகளையும் பெற்றுத்தந்தன. என் சொந்தமான நிறுவனம் தொடங்கும் உத்வேகத்தை கொடுத்தது என்று கூறியுள்ளார். நிறுவனத்தை தொடர்ந்து அந்த பேனரில் புத்தகங்கள், அனிமேஷன், சிடிகள், சாஃப்ட்வேர்கள் என என் தயாரிப்புகளை உருவாக்கி வெளியிட்டு வருகிறேன். தொடர்ந்து வெளியிட்டும் வருகின்றேன். என் நிறுவன தயாரிப்புகளுக்கு முதல் விளம்பரமே என் பெயரும் எனது எழுத்தும் தான் என்று நூலாசிரியர் தமது நூலில் பதிவிட்டுள்ளார். ஸ்னில் வெற்றிகோள் என்னும் தலைப்பில் சில முன் அனுபவங்களை அடிமனதில் போட்டு வைத்திருக்க கூடாது என்பது என் வாழ்க்கை அனுபவம். கம்ப்யூட்டரில் ஷிஃப்ட் பிளஸ் டெலிட் கீக்களை அழுத்தி தேவையில்லாத ஃபைல்களை அழிக்கும் பொழுது அவற்றை திரும்ப எடுக்க இயலாததைப் போல நம் மனதில் இருந்தும் தேவையில்லாத பயத்தை நாமே நினைத்தாலும் அது நம் நினைவுக்கு வராத அளவுக்கு முற்றிலும் துடைத்து எறிந்து விட வேண்டும். அப்படி பயத்தை முற்றிலும் போக்குவது என்பது சற்று கடினமான செயல்தான். ஆனாலும் பயத்தின் வீரியத்தை குறைக்க முடியும். அதற்கு எந்த ஒரு விஷயத்தில் பயம் இருக்கிறதோ அது குறித்து தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டரை பார்த்தாலே அலர்ஜியா, அதில் கேம்ஸ் விளையாடி பழகினால் போதும், நாளடைவில் அதை கையாள்வதற்கு ஆவலை தூண்டும். அதுபோல அது நாய் பயத்தை போக்கிக் கொள்வதற்கு அதை கண்டு பயந்து ஓடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தோழமையாக பழக ஆரம்பித்தால் அது நம்முடன் கொஞ்சி விளையாட ஆரம்பித்து விடும். இவ்வாறாக நம்மை நாமே பதப்படுத்தி கொண்டால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். மனதை ஒருமுகப்படுத்துவோம். கல்வியின் அடிப்படையான லட்சியமே மனதை ஒருமுகப்படுத்துவதுதான். மனதை ஒருமுகப்படுத்துகிற அளவுக்கு அறிவு வளர்ச்சியும் அதிகமாகும். நான் மறுபடியும் கல்வி கற்பதாக இருந்தால் வெறும் புள்ளி விவரங்களை மட்டுமே படிக்க மாட்டேன். முதலில் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலையும் நல்ல பண்பாட்டையும் வளர்த்து கொள்வேன். அந்த கருவியை கொண்டு நினைத்த நேரத்தில் விவரங்களை சேகரித்துக் கொள்வேன் என்கின்றார் சுவாமி விவேகானந்தர். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஏதேனும் ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வுக்கான வழியை கண்டுபிடிப்பதற்கு பதற்றமான மனநிலையை தவிர்த்துவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி யோசித்தால் நல்ல பலன் கிடைக்கும். இதையே மகாபாரதத்தில் ஏகலைவன் நிரூபித்திருக்கிறான். பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களது குரு துரோணாச்சாரியாரிடம் வில்வித்தையை சாஸ்திர முறையாக பயின்று வந்தனர். அப்போது அந்த காட்டில் வசித்து வந்த ஏகலைவன் வில்வித்தை கற்றுத்தரும் துரோணரிடம் வில் பயிற்சி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் துரோணர் பாண்டவ கௌரவர்கள் மீதிருந்த ஆழமான பாசப்பிறப்பினாலும் ஏகலைவன் வேடர்குலம் என்பதாலும் வில் பயிற்சியை கற்றுத்தருவதற்கு விரும்பவில்லை. ஏகலைவன் துரோணராஜ் போன்று மண்பொம்மையை செய்து அதையே குருவாக கருதி நாள்தோறும் வழிபட்டு கௌரவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வித்தைகளை தூரத்திலிருந்து கவனித்து பயிற்சி செய்து வந்தான். தான் விரும்பிய வில் வித்தையை குருவின் நேரடி கண்காணிப்பும் பயிற்சியும் இல்லாமல் கற்றுக்கொண்டான். வில் வித்தையை மனதை ஒருமுகப்படுத்தி செயலாற்றியதால் தான் குருவை வியக்கும்படி வில் வித்தையில் சிறப்புற்றான் என்பதே உண்மை. நூலகங்கள், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் என்று எந்த வசதிகளும் இல்லாத காலத்திலேயே விரும்பியதை கற்கவும் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கவும் முடிந்திருக்கின்ற பொழுது நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் அத்தனையும் நமக்கு கிடைக்கின்ற தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்ற இக்காலத்தில் நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு முயற்சி செய்ய மறுக்கும் சோம்பலான மனநிலைதான் காரணம் என்று கூறுகின்றார். மனதை ஒருமுகப்படுத்துவோம், எண்ணியதை முடிப்போம். இருளும் வெளிச்சமும் என்ற தலைப்பில் ஒரு அரை நூறு ஆண்டுகளாக இருள் மூடி கிடந்தால் அந்த அறை அருகே சென்று ஓ அது இருட்டாக இருக்கிறது என்று அழுதால் இருள் போய்விடுமா? விளக்கை அதற்கு அருகில் கொண்டு செல்லுங்கள், உடனே இருள் மறைந்து போகும். சீர்திருத்தத்தின் இரகசியம் இதுதான். சுவாமிஜி சொல்வதை போல இருட்டின் அருகே வெளிச்சம் வராதவரை இருட்டு இருட்டாகவே தான் இருக்கும். இருள் விலக ஒரு துளி வெளிச்சம் கிடைத்தால் போதும். அதுபோல மக்கள் தங்கள் அறியாமையில் இருந்து விலக ஒரு துளி விழிப்புணர்வு கிடைத்தால் போதும். மனிதன் நன்றாக படித்தவனாக இருந்தாலும் சரி, ஒன்றும் படிக்காதவனாக இருந்தாலும் சரி, அவனிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவனிடம் குறைகள் இருந்தால், அவன் தவறுகள் செய்தால், அவன் காட்டுத்தனமாக கொடூர கொள்கைகளை பின்பற்றினால் அவை அவனுடைய உண்மையான இயல்பிலிருந்து வந்தவை என்று எண்ணாதீர்கள். அதைவிட உயர்ந்தவை கிடைக்காததால் அதை செய்கிறான் என்று நம்புங்கள். கண்ணாடி குடுவைக்குள் அழுக்கு இருந்தால் அதன் வெளிபுறம் தூய்மையாக இருந்தாலும் உள்ளுக்குள் இருக்கும் அழுக்கு அக்குடுவையை அழுக்காகவே தான் காட்டும். குடுவையின் உட்பகுதி பளிச்சென்றிருந்தால் வெளிப்பகுதியில் படிந்திருக்கும் தூசு தும்பு இவற்றையெல்லாம் மீறி கொண்டு கண்ணாடி குடுவை பளபளப்புதானே இயல்பு என்று கூறுகின்றார். நிறைவாக, தன்னம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சிலருடைய வரலாறே உலக சரித்திரமாகும். அத்தகைய நம்பிக்கை உள்ளே இருக்கும் தெய்வீகத்தை வெளியே வரவழைக்கிறது என்பதற்கிணங்க நம் வாழ்வின் நிகழ்வுகளை சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளுடன் ஒப்பிட்டு 20 கட்டுரைகளை படைத்துள்ளார் ஆசிரியர். அவர்கள் பெண்களுக்காகவே 4 தலைப்புகளை ஒதுக்கி அவர்களின் பிரச்சனைகளை குறித்தும் தமின் வாழ்வின் அனுபவங்களையும் விரிவாக கூறுகிறார். இதன் மூலம் பெண்களின் மீதான சிறப்பு அக்கறையும் அவர்களின் நிலை உயர வேண்டும் என்ற ஆதங்கமும் வெளிப்படுகின்றன. இந்நூலானது மிக சிறந்த படைப்பு. வாழ்க்கையின் முன்னேற துடிக்கும் அனைவருக்கும் நூலாசிரியரின் வாழ்க்கையே ஒரு சிறந்த சான்றாக அமையும் என்றால் சிறிதும் மையமில்லை. நூலாசிரியர் ஒரு நிறுவன இயக்குனர் என்ற அளவில் நின்றுவிடாமல் தான் உயர்ந்ததோடு தன்னை சார்ந்தோரையும் உயர்த்தி உயர்ந்த குணம் கொண்ட சகோதரிக்கு என் வாழ்த்துக்கள் உரித்தாக்கி புத்துலகம் படைக்க புத்தகம் படிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை இப்படிக்கு அன்புடன் மனசு என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய முனைவர் கி. கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.